கலந்துரையாளர்கள் இடம்பெறுகின்றனர். இலக்கியவாதி அறிஞர் அவருடைய கவிதையின் இந்த செய்தி மடலில் வந்திருக்கிறது. அவரை அன்புடன்
அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இயற்கை வழி செம்வழி என்ற மகுடத்தின் கீழே இந்த இயற்கை வழி இயக்க ஏற்பாட்டிலே உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றைய இந்த நாளிலே இயற்கை வழி செய்தி மடல் இங்கே வெளிவர இருக்கிறது. இந்த இயற்கை வழி என்ற இந்த செய்தி மடல் உங்கள் கைகளிலும் இப்போது தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மடலை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு இந்த ஏற்பாட்டாளர்கள் கூறியிருந்தார்கள். உண்மையிலே இன்றைய தினம் எங்களுடைய உலக சுற்றுச்சூழல் தினம் என்பதின் அந்த அடித்தளத்தில் நின்று கொண்டு ஒரு மிக பொருத்தமான ஒரு முயற்சியை இந்த ஏற்பாட்டாளர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல் கண் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அண்மை காலத்திலே இந்த தினங்கள் கொண்டாடுகின்ற ஒரு ட்ரெடிஷன் வந்திருக்கிறது. தந்தையர் தினம், தாயர் அன்னையர் தினம், காதலர் தினம், இப்படி எல்லா தினங்களும் கொண்டாடி இன்று எங்களுடைய சுற்றுச்சூழலையும் நாங்கள் ஒரு தினம் கொண்டாடி நினைவு கூற வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அது எங்களுடையதோ அல்லது உங்களுடைய ஒரு தவறல்ல, இன்று வளமை அப்படி வந்துவிட்டது. ஆனால் இந்த நேரத்திலே இந்த சூழல் தினத்திலே நாங்கள் என்னத்தை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. தந்தையர் தினத்திலே நாங்கள் போய் வயோதிகர் மடத்தில் இருக்கிற தந்தையரை கட்டிப்பிடித்து கொஞ்சி ஒருக்கா அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வருகிறோம். காதலர்கள் காதல் தினத்திலே ஒரு வாரமாக அவர்கள் காதல் கவிதைகள் பாடுகிறார்கள், வானொலிகள் அந்த அழைப்புகளை எடுக்கின்றன, காதலை பற்றி கவிக்கிறார்கள், அப்படியே அதோடு போகிறது. சுற்றுச்சூழல் தினத்திலும் நாங்கள் அவ்வாறான ஒரு சிந்தனையோடு அதை நிறைவு செய்து விட்டால் மீண்டும் அடுத்த சுற்றுச்சூழல் தினத்தில்தான் நாங்கள் கூடி கலைக்க வேண்டிய சூழல்கள். ஆனால் என்னை பொறுத்தளவிலே அந்த நிலையிலிருந்து இந்த பண்பாட்டு மறுமலர்ச்சி கழகம் அல்லது இந்த ஏற்பாட்டாளர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்பாட்டை அல்லது ஒரு முன்னகர்வை சேர்க்கான நினைக்கின்றேன். என்றால் இந்த நேரத்திலே இந்த தினத்திலே இந்த புத்தகம் உங்களுடைய கைகளுக்கு வருவது மிக பொருத்தம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இங்கே தலைமை உரையாற்றிய அன்பர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டுமா? அது ஒரு மிக விமர்சனத்துக்குரிய விஷயம். பழைய வாழ்க்கைக்கு போவதென்றால் பழைய உடப்புகளை போடுவதா, அப்படி பழைய மாதிரியே நாங்கள் நடைமுறை மூக்கு பணியில குடிப்பதா, இப்படி பழைய இலக்கியவாதிகள் பழைய கவிதையே பாடுவதா என்று கேட்டார்கள். நாடகம் என்றால் பழைய நாடகத்துக்கு போவதா, இப்படியான ஒரு கேள்வி இருக்கிறது. அதல்ல உண்மை. எங்களிடம் இருக்கின்ற பெருமை மிக்க பழமையை நாங்கள் போற்ற வேண்டிய அதே நேரத்தில் இன்றைய சூழலுக்கும் நாங்கள் போகத்தான் வேண்டும்டா. என்னிடமும் பிக்சர் போன் இருக்கிறது, நானும் பழமை வாழ்தான். அடிப்படையில் எனக்கும் பழமையில விருப்பம் இருக்கிறது, என்னுடைய மரபிலே எனக்கு விருப்பம் இருக்கிறது, மரபுரிமையிலே விருப்பம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை முறையிலே விருப்பம் இருக்கிறது. என்றாலும் நாங்கள் தவிர்க்க முடியாது இந்த புது வாழ்க்கைக்கு போகத்தான் வேண்டும். எனவே இன்றைய என்னுடைய இந்த எனக்கு உண்மையிலே அன்பர்கள் உங்களால் வந்து கதைத்த போது நான் இவ்வளவு ஒரு முக்கியமான விடயமாக நான் நினைக்கவில்லை. ஆனால் இன்று இந்த சூழலிலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பை இந்த அமைப்பு செய்திருக்கிறது என்பதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆணையாளராக சொல்வதல்ல, தேசியனாக சொல்வது. எனக்கு உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் மீண்டும் சரி இவ்வளவு பேரும் என்றாலும் நாங்கள் அதிலே ஒரு கொஞ்சம் ஒரு முதல் அடியை எடுத்து வைப்போம் என்றாலே பெரிய விடயம். என்னென்றால் இவ்வாறான விடயங்களை நாங்கள் லட்சக்கணக்கான பேர்களுக்கு சொல்ல முடியாது. சிவபெருமானிடம் போதனை பெற்றவர்கள் 4 பேர் தான். அந்த 4 பேர் தான் உலகம் முழுவதும் அந்த சமயத்தினரே அந்த போதனையை வளர்த்தார். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் மிக முக்கியமாக கருத்திலே எடுக்க வேண்டிய அந்த மனப்பாங்குள்ள அல்லது ஒரே அதிர்வன் அல்லது ஒரே சரி உள்ளவர்கள் இங்கு கூடியிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கின்றேன். இயற்கை வழி என்ற இந்த நூலை நான் இது விமர்சனம் ஒன்றும் செய்யவில்லை. நான் இந்த இதை பற்றின ஒரு மேலெழுந்த வாரியான சில விடயங்களை உங்களோடு பகிரலாம் என்பதான் என்னுடைய எண்ணக்கரு. நாங்கள் எவ்வளவு ஒரு பெருமை மிக்க வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதை நாங்கள் இன்று மறந்துவிட்டோம். இந்த வாழ்க்கை 50 வருடத்துக்கோ 100 வருடத்துக்கோ உட்பட்ட வாழ்க்கை அல்ல. எனக்கு வயசு 46 தான், நான் அந்த வாழ்க்கையை பார்த்தவன். நான் இந்த எங்களுடைய இந்த மண்ணிலே ஒரு பெருமை மிக்க வாழ்க்கையை நான் பார்த்தவன். ஆக ஒரு 80 வயசுக்கு ஏற்பட்டவர் இன்னும் சிறப்பாக அந்த வாழ்க்கையை பார்த்திருக்க முடியும். ஆக குறைந்தது 80களிலே கூட நாங்கள் 80கள் கறக்க வேண்டாம், 80களிலே எங்களுடைய வாழ்க்கை முறை மிகச் செழுமையாக இருந்தது என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. நாங்கள் நல்ல போஷணை மிக்க உணவை சாப்பிட்டோம். எனக்கு இன்றும் என்னுடைய மூக்கிலே அந்த வாசம் அடிக்கிறது, குரக்கன் புட்டு. இன்று நாங்கள் ஒரு நல்ல குரக்கன் புட்டு இங்கே சாப்பிட முடியுமா? இல்லை. ஒரு சந்தோஷமான முறையிலே நாங்கள் எங்களோட கூடி வாழ்ந்தோம். வீடுகளே எல்லாரும் கூடி குழந்தோம், கூட்டு குடும்பம். ஒரு நல்லது கெட்டது என்றால் கூடே கூடி வந்து நின்ற அந்த வாழ்க்கை முறை இருந்தது. இதை விட இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய அம்மா தோசைக்கல்ல அரைச்சி சுட்ட தோசை, அந்த தோசை கிண்ட யாரும் அந்த அந்த டேஸ்ட் கிண்டு யாரும் தர முடியாது. ரெண்டு அம்மாவிலே எல்லாருமா இருந்தான். அது அப்படி ஒரு வாழ்க்கை. அதை விட ஒவ்வொருடையும் எங்களுடைய உடல் இயற்கையோடு இணைந்திருந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் இத்தகைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முதல் வாழவில்லை, மிக அண்மையிலே கூட வாழ்ந்திருக்கிறோம். எங்களுக்கு அனுபவம் இருக்கும். எனவே எங்களை விட மூத்தவர்கள் இன்னும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. என்னுடைய தாத்தா 92 வயசு வரை ஒரு நோய் இல்லாமல் இருந்த. நானும் எங்களுடைய வைத்தியர்களிடம் உயர் குருதியாக அழுத்தத்துக்காக சிகிச்சைக்கு போனவன், அவர் மறந்துருக்காரு தெரியாது, அவர் ஒன்றாலும் 1000 பேர் வருவார். நான் அவரிடம் போனவன், எனக்கு வயசு 46, 92 வயது. என்னுடைய வயதை மாறி 2 மடங்கில் என்னுடைய பாட்டனார் இறக்கும் பொழுது ஒரு வருத்தம் இல்லையா இருக்கு. இறந்தது 50 வருஷத்துக்கு முதல் இல்ல, 15 வருஷத்துக்கு முதல்ல. அப்படி ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். அதுக்கு சில நேரம் சமயம் வழிகாட்டி இருக்கிறார், உங்களுடைய சமூகம் வழிகாட்டி இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கை முறை வழிகாட்டியுள்ள உண்மை. இந்த சிதைவு கிட்டத்தட்ட 80களிலே வந்த சிதைவு இங்கே சாந்தனையா அவர்கள் இருக்கிறார். அவர்கள் இதை பற்றியெல்லாம் மிகுந்த ஈடுபாட்டோடு சில விடயங்களை ஆய்வு செய்தவர், அதை படைப்புகளாக மாற்றியவர். 80களிலே ஏற்பட்ட இந்த சிதைவு எங்களுடைய சமூகத்திலே மட்டும் நடந்த சிதைவு அல்ல. எங்களிடமிருந்த நகர வாழ்க்கை முந்தியிருந்ததுதான், கிராம வாழ்க்கை முந்தியிருந்ததுதான், இதே சிதைவு கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் வந்திருக்கிறது. நான் ஒரு படத்தை பார்த்தேன், அது என்ன படம் என்று மறந்து விட்டது. விவேக் ஒரு ஒரு காமெடி சீன் தான், ஒரு ஜிம்முக்கு போகிறார். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறேன், தெரியும், தெரிஞ்சிருக்கலாம் எந்த படம் என்ன தெரியல. அங்கே போய் ஒவ்வொரு ஜிம்மிலே ஒவ்வொரு இதை செய்கிறார்கள். அவர் விவேக் ஒன்றே சொல்லுகிறார், இந்த ஜிம்மில் செய்கிறது கையை கப்பி விளக்கில் தள்ளுற வேலையை தான் அவன் ஜிம்மில் செய்கிறான். இன்னொரு இடத்துக்கு போனால் தோசை கல்லை ஆட்டுறதான் நான் ஜிம்மில் நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட அங்கே வந்தது அவன் வந்து அப்போ 80களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிதைவு ஏற்பட்டது என்பதை பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்துக்கு பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கை இயற்கையிலிருந்து கிட்டத்தட்ட மெல்ல 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 தொலைவுக்கு போய் கிட்டத்தட்ட இன்று அந்த ஒரு விழிப்புக்கு போய்விட்டதோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழலிலே தான் இந்த ஒரு நேரத்தை, அந்த சூழல் தினத்தை நாங்கள் இவ்வளவு பேரும் மிகச் சிறப்பாக சரியாக நினைவு கூறுவோம் என்பதுதான் என்னுடைய முதலாவது கருத்து. இந்த இயற்கை வழி என்ற இந்த நூலிலே கிட்டத்தட்ட ஒரு 12 ஆக்கங்கள் இருக்கின்றன. இங்கே இந்த இதையெல்லாம் ஒரு உண்மையில கொஞ்சம் ஒரு ஆழமான வாசிப்புக்குரிய, ஆனால் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டியது. அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இங்கே இந்த சேரன்புடன் பாமையன் என்றவரை பற்றி எங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் கூறினார்கள். அவர் சொன்ன இந்த விஷயம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற அந்த முதலாவது ஒரு அவரோட ஆசி மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே நமது உலகம் ஒரு கணிதம் பாருங்க, இதை நான் மட்டும் சொல்றது என்றில்லை. நமது உலகம் நச்சு புகையாலும் சாக்கடை நீராலும் குப்பை மலைகளாலும் நிரம்பி வழிகிறது. இன்றைய மேம்பாடு அல்லது வளர்ச்சி என்பது கழிவை உருவாக்குவதென்ற ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை. ஆளாண்மை என்னும் நற்சார்பை இழந்து அழிவை நோக்கி செல்லும் உலகத்திற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. எனவே இந்த வழிகாட்டுதல் என்பதை காண ஒரு ஒரு கல்லை தூக்கி இந்த முதலாவது கல்லை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பேராசிரியர் நடராஜா ஸ்ரீசந்திரராஜா அவர்களுடைய இந்த ஒரு கட்டுரை இருக்கிறது, அதை அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், இந்த பல்செய்கை நிலம் சந்தை பொருளாக்கப்படுவதை இன்று நாங்களே காண்கின்றோம். இது எல்லோருக்கும் பெரிய ஒரு ஆதங்கமான விஷயம்தான். இன்று பல்செய்கை நிலங்கள் எல்லாம் சந்தை நிலங்கள் ஆக ஒன்றில் வீடுகளாக மாறுகிறது, கொம்ப்ளெக்ஸ்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. உண்மையிலே நான் ஒரு அரச சேவையிலே கடந்த 16 வருடங்களாக இருப்பவன். உண்மையிலே வயல் நிலங்களை அல்லது தோட்ட நிலங்களை எந்த சந்தர்ப்பம் யாரும் மாற்ற முடியாது, அது சட்டம். அது ஒன்றில் அப்படி மாற்றுவதென்றால் எங்களுடைய மத்திய விவசாய அமைச்சருடைய சைன் இருக்கணும், எல்லாத்தையும் மாற்ற முடியாது, அதான் சட்டம். ஆனால் அப்படி யதார்த்தத்தில் இல்லை. எத்தனையோ நிலங்களை ஒருவரும் கையகப்படுத்தி பெரிய பெரிய கொம்பளச்சில கூட கட்டியிருக்கிறார்கள், பெட்ரோல் செட்டுகள் வந்திருக்கின்றன, வந்து கொண்டிருக்கின்றன இப்போ. அதுதான் எங்களுடைய யதார்த்தம். எனவே இந்த பயிற்சிக நிலம் என்பதனுடைய பெருமதி இன்று கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. அதிலே அது ஒரு மிக ஆய்வுக்குரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம் என்று அந்த எவ்வாறு இந்த 80களுக்கு பிறகு இந்த உலகமயமாதல் என்ற ஒரு விடயம் உலகத்தை முழுவதையும் ஆக்கிரமிக்க தொடங்கியதோ அன்றிலிருந்து உற்பத்தியாளர்களை ஒன்றில் அவர்களை உற்பத்தியை செய்யப்படாமல் தடுப்பது அல்லது அவர்களை தங்கி இருக்க வைப்பது என்ற ஒரு ரெண்டு விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றில் அப்ப விவசாயி ஒன்றில் உற்பத்தி செய்ய முடியாது, இல்லைன்னா விவசாயி கட்டாயம் அவர்கள் தங்கித்தான் இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தங்கி இருக்கணும் என்ற நிலைமை வந்திருக்கிறது. இந்த பயிற்சிய நிலம் சந்தை பொருளாக்கப்படுதலை இன்று நாங்களே காண்கின்றோம். நவீனமயமாக்குதல் என்ற பெயரில் பொருத்தமில்லாத பயிர் மட்டுமல்ல, அந்நிலத்தை பயன்படுத்தி வாழ்ந்தவர் அதே நிலத்தில் கூலித்தொழிலாளர் இருக்க, இது மிக முக்கியமான விடயம். நாங்களும் ஒவ்வொரு வருடமும் மரம் நடுவோம், நீங்கள் அறிவீர்கள், பேப்பர்ல வரும் மரம் நடப்படும் என்று சொல்லுவார்கள் அங்கே. ஆனால் உண்மை அநேகமாக ஒரே இடத்திலே மரம் நட்ட வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்திலே மரம் நடுகின்ற வரலாறு என்றால் நாங்கள் நடுகிற மரம் எல்லாம் எங்கேயோ இருந்து வருது, அது எங்க அம்மா இருக்கிறார் அக்ரிகல்ச்சர் டிரெக்டர், அது எங்கேயோ இருந்து வருகிறது, அது இந்த மண்ணுக்குரிய மரமா, இந்த மண்ணின் வாசனையை நுகரக்கூடிய மரமா, அது மண்ணின் தன்மை பயிர்கூடாதுமா என்று பாரதி வாடிலாம். அது மண்ணின் தன்மை, அந்த தன்மையில பயிர்ல தெரியும் இந்த மண் எப்படியானது, அதுவும் நல்லா எல்லா மண்ணும் எல்லா பயிரும் வளர்க்க முடியாது. அப்ப அந்த எந்த பயிரை எந்த மண்ணில வைக்கிறது என்பது நாங்கள் என்ன மரம், நாங்கள் முன்னே அப்படித்தான் வச்சிருக்கிறோம் என்று பல கலப்பின புறப்பாட்டங்கள் எல்லாம் வந்து விசாரம் எல்லாம் வந்து எல்லாத்தையும் சிதைத்த ஒரு நிலை வந்திருக்கிறது. அந்த விஷயம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனைக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த உணவு நம் உரிமை, உணவு நம் முறைமை என்ற கட்டுரை மருத்துவர் நடராஜா பிரபு அவர்கள் யாத்திருக்கிறார்கள். அதே அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை நான் உண்மையிலே மிக முக்கியமானதாக பார்த்தேன். வடக்கில் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகத்தில் வடக்கில் பால் பண்ணைகள் உற்பத்தி செய்யப்படும் ஒரு மூன்று இரண்டாவது பந்தி செய்யப்படும் பால் பதனிடுதலுக்காக தெற்கின் பெருந்தொழிற்சாலைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு இதுதான் எங்களுடைய நிலம். இது கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த உலகமயமாக்கலுடைய மிகப்பெரிய அசேனம் அமெரிக்கால இருந்து பெரிய ஒரு திட்டம் வரலாம், இது எங்களுக்கு நடக்கிற விஷயம். பாருங்கள், வடக்கில் பால் பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பால் பதனிடுதலுக்காக தெற்கின் பெருந்தொழிற்சாலைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு நீரகத்திய பால் மாவாக திரும்பி வருகிறது. பக்கத்தில் இருக்கும் பண்ணையில் பாலை வாங்கியுள்ள தயங்கும் நம்மவர் நாளும் அப்படித்தான், நாங்களும் பக்கத்தில் கிடக்கிறத பார்க்க மாட்டோம், இங்கே உடனே பக்கத்தில் வந்தாப்பா வாண்டி சாப்பிடுவோம். திரும்பி வருகிறது, பக்கத்தில் இருக்கும் பண்ணையில் பாலை வாங்கியுள்ள தயங்கும் நம்மவர் நீரகத்திய பால் மாவை வாங்கி அதற்கு மீண்டும் நீர் சேர்த்து வெள்ளைச்சீனியை அதிகம் சேர்த்து அருந்துகின்றனர். தங்கள் பிள்ளைகளுக்கு சொக்லேட் சுவையூட்டிய பக்கெட் பாலை வாங்கி கொடுக்கிறார்கள். உடல் சுகீனம் என்றால் இந்திய நாங்கள் கண்டெத்தின எவ்வளவு காலம், நாங்கள் இப்ப போயிருக்கோம் ஏழாங்கால தென்பகுதிக்கு போயிருக்கோம், இந்திய தண்ணி குடிக்கலாமே ஒழிய இந்திய நாங்கள் இந்திய வலு கூட இல்லை, இன்னைக்கு நாங்கள் வீடுகளில் பயன்படுத்துகிற நிலை கூட இல்லை, வாங்கி கொடுக்கிறார்கள். உடல் சுகீனம் என்றால் இந்திய தேநீர் சுக்கு கோப்பி வீட்டிலேயே தயாரித்து அருந்திய காலம் மாறி இந்தி சோடாவை தேடி மக்கள் ஓடுகிறார்கள். சோடாவில் சேர்க்கான இந்தி சுவை சுவையூட்டியே உண்டு, மருந்துக்கு இஞ்சி இல்லவே இல்லை. ஆனால் விவசாயி விளைவித்த இஞ்சி அவன் நிலத்திலேயே கிடந்து அழுகுகிறது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய விஷயத்துக்கு நாங்கள் போட்டு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் பொருந்தும். எங்களுடைய இருக்கிற விஷயத்தை நாங்கள் தேட தயாரில்லை, அதை நாங்கள் இங்கே அனுப்புகிறோம், அவர்கள் அதை பதப்படுத்தி அங்க நல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்புற அனுப்பி போட்டு அடுத்த கட்டத்தை தான் எங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதை நாங்கள் திருப்பி இங்கே வச்சு தண்ணியை கலக்கிறோம், பாலை கலக்கிறோம், சீனியை கூட்டி இன்னும் பிரதர் எல்லாத்தையும் கூட்டக்கூடிய மாதிரி கூட்டி குடிக்கிறோம். எங்களிடம் இருந்ததை நாங்கள் மறந்து விட்டோம் என்ற செய்தி, இது உண்மையிலே எங்கள் எல்லோருடைய அகக்கண்ணையும் திறக்க வேண்டிய ஒரு செய்தி என்று நான் நினைக்கின்றேன். அதனால பாருங்கள், உணவு பாதுகாப்பை பற்றி எங்களுடைய ஃபுட் செக்யூரிட்டி என்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக எல்லாராலும் கருதப்படுகிறது. உணவு பாதுகாப்பு என்பது உணவு உரிமை என்பதை மேலெழுந்த வாரியாகவே அணுகிறது. உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பற்றி சிந்திக்காமல் மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் உள்ளூர் விவசாயிகளிடம் இருந்து நியாயமற்ற விலையில் கொள்வனை செய்யப்பட்டு மலிவு விலையில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் காய்கறிகள் விற்பனை செய்யப்படல் போன்று பல்வேறு விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த இந்த உணவு பாதுகாப்பு அவசியம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதே போல நெடுந்தீவில் இயற்கை வழி இயக்கத்துடன் இருந்தார்கள் என்று கணேசலிங்கம் நிரோஜனுடைய அனுபவ குறிப்பு இருக்கின்றது. சங்கதி கூறும் சக்கரத்தார் என்று சொல்லி ஒரு இதை செய்திருக்கிறார்கள், அதிலே அவர் ஒரு விஷயம் போட்டிருக்கிறார்கள். முந்தின காலத்து பொம்புளைகளுக்கு தான் கலைச்சிட்டும் பாந்தியும் வாரது சம்பாசன சாய்ப்புல போகிறது. இப்ப அங்கிற விவசாயிகளுக்கெல்லாம் அதிகம் வருகிறது கலைச்சிட்டும் பாந்தி. ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமே, கண்கட்ட மருந்து பாவனையாலே தான் பாருங்கோ. அது மட்டுமே, ஒளித்திருக்கிற செம்பகமும் ஆடித்திருக்கிற பூனைக்குருவிகளும் இல்லை. இப்ப மூன்று வீட்டுக்கு ஒருத்தருக்கு புற்றுநோய், மண்ணை வெட்டினாலும் மண் புழுவை காணவில்லை. இதுதான் இன்றைய யதார்த்தமாக இருக்கிறது. இன்று அவர் சொல்லுவார், இந்த விவசாயத்திலே மூன்று பேர் டாக்டர் தான் சொல்ல வேணும், மூன்று பேருக்கு ஒரு ஆளா அஞ்சு பேருக்கு ஒரு ஆளா என்று. ஆனால் நான் பார்க்கின்ற போது அநேகம் தலைவர்களுக்கு மிக விரைவு வந்து சாதாரணமாக புற்றுநோயிலே இறந்து கொண்டு போகின்ற ஒரு ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்றது நான் நினைக்கின்றேன். இந்த இயற்கையிலிருந்து நாங்கள் எட்டத்துக்கு போனவனுடைய ஒரு விளைவாக இருக்கும் என்பதை அவர் கூறி செல்லுகின்றார். இதில் கத்தரி செய்கையில் செயற்கை இயற்கை வழியான நோய்க்குடை முகாமத்துவம் என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது. இயற்கையோடு எழுந்து வாழ்தல் சாத்தியமே எப்படி என்ற ஒரு கட்டுரையை கணபதி சர்வானந்தா அவர்கள் எழுதுகிறார்கள். நமது ஆரம்பம் மிகவும் நிறைவானதாகவே இருந்திருக்கிறது. இதுதான் முக்கியம். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் என்றதே நமது வரலாறு. மனித நாகரிக வளர்ச்சி என்ற போர்வையில் நாம் தான் அனைத்தையும் தொலைத்து விட்டோம். எம்மை சுற்றி காணப்பட்ட இயற்கை மிகுந்த வளங்களை எல்லாம் நாம் அழித்து விட்டதன் காரணம் ஒரு ஆரோக்கியமற்ற சமூகத்தின் பெருக்கத்துக்கு வழிவகுத்துவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கருத்தில் இருக்கிறார். எங்களுடைய என்ன உணவு உண்ணலாம், எப்படி உண்ணலாம் என்று எங்களுடைய டாக்டர் முருகானந்தன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அவர் அதிலே அந்த நாற்பொருள்களை, நாற்பொருளுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எவ்வாறு எங்களுடைய உடலுக்கு தேவை என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இதனால் நமது பாரம்பரிய உணவுகளான குத்தரிசிச்சோறு, கவுட்டு மாடியப்பம், அரிசிக்கஞ்சி, ஒளியல் புட்டு, குரக்கன்றொட்டி, களி போன்ற பலவும் சிலருக்கும் மறந்தே போய்விட்டது. அரைவாசி பேருக்கு தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. குடும்பமாக கூடியிருந்து சாப்பிடும் வழக்கம் அறிவு கொண்டே போகிறது. உணவு வேளையில் கலந்துரையாடலும் பகிர்ந்துண்ணுதலும் ஆனந்தமும் தழுவி நழுவி ஓடிவிட்டன. உடல் உழைப்பு என்றால் என்னவென்று கேட்கும் காலமாகிவிட்டது. உடற்பயிற்சிக்கு நேரம் கிடைத்தார். அப்ப எல்லாரும் ஒரு காலத்தில் இருந்த வாழ்க்கையை விட ஆனால் பெரிய வாழ்க்கையில மாறவில்லை. ஆனால் இவ்வளவு நாங்கள் இருக்கிறோம். உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை. உடற்பயிற்சி சொன்னேன், எங்களுடைய காலத்திலே பழையவருடைய காலத்திலே ஒவ்வொன்றும் உடற்பயிற்சி. கோயிலுக்கு போனா உடற்பயிற்சி, நாலு இடம் சுற்றி வந்தா உடற்பயிற்சி, வானத்தக்காவின உடற்பயிற்சி.